நாமத்திலே திருச்சபையர் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு முந்தின 4 வாரங்கள், த சீசன் ஆஃப் லெண்ட் அப்படி என்று சொல்லுவார்கள். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று பார்த்தீர்களே ஆனால், வெயிட்டிங், ஆண்டருடைய 2வது வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். இல்ல, இன்னொரு அர்த்தம் வந்து இம்ப்ளை ஆகுறது என்னன்னு சொன்னா, when we wait we prepare ourselves. அல்லனா நம்ம காத்திருக்கிற இந்த நாட்களில் நம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்றோம். போன வாரத்தில் நம்ம கேட்டோம், ஆண்டருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். செய்தி கொடுக்கும் போதுதான் கனி கொடுத்தலை பற்றியும் ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு எழும்பினது. அதற்கேற்றாற்போல் தான் இந்த வாரத்தினுடைய தலைப்பும் இருக்கின்றது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. போன வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், எந்த மரமாவது தன்னுடைய கனியை புசிக்குமா அப்படின்னு கேட்ட சமயத்தில் எல்லாருமே நீங்க புசிக்க முடியாது நம்ம பார்த்தோம், ஆனாலும் ஒரு கேள்வி கேட்டீங்க என்னன்னு சொன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை. சார், கொஞ்சம் யோசிங்களேன், எந்த மரமாவது நீங்க தண்ணி ஊத்தல, உரம் போடல, கொத்தல்ல, வேலி அடைக்கல, அதுக்கு நீங்க வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலன்னு சொன்னா கண்ணி கொடுக்க முடியுமா? அது போன வாரம் பார்த்தோம். நான் சொல்றத வச்சு நீங்க சரி நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு மரத்துக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்யறேன்றாங்க, குத்துறேன், எரு போடுறேன், தண்ணி புத்துறேன், காவலாளிய வைக்கிறேன், எல்லாம் செய்துட்டு என்ன எதிர்பார்க்கிறேன், கனியை எதிர்பார்க்கிறேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 5வது அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். அந்த தொடர்ச்சியாக நான் இந்த நாளில் உங்களோடு கூட மனம் திரும்புதலுக்கேற்ற கனி என்கிறதை சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். யோவான் ஸ்நானன் ஆண்டவருடைய முதல் வருகையை தெரிவிப்பதற்காக அனுப்பப்பட்ட முன்தூதன். அப்போது அவர் ஒன்று சொல்லுகிறார், புரியன் பாண்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார் என்றால், எதற்காக வருகின்றார்கள்? பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள யோவான் ஸ்நானத்திலே வருகிறார்கள். அப்ப யோவான் ஸ்நானன் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவார் என்றால், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லுவார். மத்திய 3வது அதிகாரத்திலே 8-10 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கும் என்னவென்றால், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் சொல்லுவார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, பல கனிகள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நான் இந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை மட்டும் நான் உங்களோடு சில வசனங்களை நான் சொல்லி நான் விளக்க விரும்புகின்றேன். கனி கொடுத்தல் என்று சொல்லும்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், போன வாரத்தில் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட சந்தேகத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிளஸ்ஸிங். உன்னை போல் நீ பிறனை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நான் சாப்பிட்டேன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அதைத்தான் பவுல் அழகா சொல்லுவார், உங்களுக்கு இல்லாததன் படி அல்ல, உள்ளதன் படி நீங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீங்க அந்த கனியை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கனி என்று சொல்லுவது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதுல ஏறு போடுறேன், கொத்துறேன், தண்ணி பாய்ச்சறேன், இது அல்ல கனி. அப்படி ஆண்டவர் நமக்கு செய்வதன் விளைவு கனி. இதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல, ஆனா போஜன பிரியனாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 23:2 சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பியும் பண ஆசை உங்களுக்கு வரக்கூடாது. அதுதான் 1 Timothy 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்கிற மனம் உங்களுக்கு வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப்ல உள்ள ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் அது என்னன்னு சொல்ல தெரியல. என்னன்னா, as we grow, we will grow both என்னது மெட்டீரியலையும் நம்ம என்ன செய்வோம், புரியுதா? மெட்டீரியல் வளரலன்னு சொன்னா யாருக்குள்ள வளரல? அது எந்த வசனம், எந்த வசனம்? யூதா 2. கவனிச்சிடுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை உலகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைய காரியங்களை தந்திருக்கிறார். எதற்காக வந்தால் பகிர்ந்து கொடுப்பதற்கு தந்திருக்கிறார். எனவே தான் பவுல் சொல்லுவார், தீமோத்தேயை பார்த்து ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுவார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். அதே அதிகாரத்தில்தான் சொல்லுவார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஐசுவரியவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த கண்ணியில் சிக்கி தவிக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கனி கொடுக்க வேண்டும். அதிலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும். 2 Timothy 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் வந்து அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆனா ஆண்டவருக்கு நமக்கு நம்மிடத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, நிறைய நேரங்களில் நமக்கு இருப்பது யாருக்கு தான், நமக்கு மட்டும்தான் என்று எண்ணி வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்வு இருப்பது போதாது என்று என்கிற ஒரு வாழ்வை தான் தேவன் கண்டிக்கிறார். அப்ப கவனிங்களேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்றக்கணி. நான் இப்ப யாருக்கு செய்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, மனம் திரும்பினவர்களுக்கு, இதை பொது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, மனம் திரும்பாதவர்களுக்கு அல்ல, மனம் திரும்பினவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். வேதவசனம் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் பங்கு கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த செய்தி, மனம் திரும்பாதவர்களுக்கு அல்ல. அதனால தான் இதை நாம் அறிந்து கொள்ளும் போது உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறேனா, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மனம் திரும்புதலுக்கான கனியை குறித்து வேத புஸ்தகத்தில் சொல்லியிருப்பதை நாம் பார்ப்போம். பாருங்களேன், மனம் திரும்புதலின் கனி என்று சொல்லுவது கொடுப்பதை மனம் திரும்புதலின் கனியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுப்பது, கொடுப்பது. லூக்கா 3:10-11 யோவான் ஸ்நானன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று சொன்ன போது, யோவான் ஸ்நானத்திலே கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நாங்க என்ன செய்யணும், யார் கேட்டாங்க? பாவம் மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கேட்டாங்க. அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார்கள். அப்போதுதான் யோவான் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், 2 அங்கிகளை உடையவன் யாருக்கு கொடுக்கணும், இல்லாதவனுக்கு. இதை நீங்க ஒருபோதும் மறக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு வசனம் எப்போதும் ஞாபகத்திற்கு வரும், என்னதுன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு ஊட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இருக்கிறவனுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். இல்லாதவனுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் யோவான் சொல்றாரு, அது உலக நீதி அப்பாது. ஆனா நீ மனம் திரும்பினாயே ஆனால், உன்னிடத்தில் 2 அங்கி இருக்குமே ஆனால், இல்லாதவனுக்கு ஒன்றை நீ கொடுப்பாய். அப்ப இந்த கொடுக்கிறது வந்து மனம் திரும்புதலின் கனி என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கொடுப்பது மனம் திரும்புதலின் கனி. அப்ப தொடர்ந்து பார்ப்போமே என்ன செய்யறதுன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்போம், ஐயா இந்த கொடுப்பது என்று சொல்லுவது என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்போம். 12 சீஷனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அவங்களுக்கு வல்லமை கொடுக்கிறார். வல்லமை கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் வல்லமை பெற்றுக்கொள்ள காசு கொடுக்கணுமா வேண்டாமா? என்ன சொன்னீங்க சொல்லுங்க. காசு கொடுக்க வேண்டாம் சார், நீங்க நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி. எல்லாத்தையும் இழந்து விட்டு யாரை பின்பற்றி வந்தாங்க? இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. ஆண்டவர் ரெண்டு குறிப்பு அவங்கள்ட்ட சொல்ற, ஒன்று என்னன்னு சொன்னா, புற ஜாதி இடத்துல போகாதுங்க. யார்கிட்ட போங்க? காணாமல் போன இஸ்ரவேல் விட்டார் இடத்துல போங்க. கவனிச்சிடுங்க, இது நம்பர் ஒன். இரண்டாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ வந்து சொஸ்தமாக்கு, பிணியாளிகளை சொஸ்தமாக்கு, அற்புதம் செய், இதெல்லாம் செய்துட்டு என்ன சொல்லுறாருன்னா, இலவசமாய் இலவசமாய். இது உங்களுடைய சிந்தனைக்கு நான் சொல்றேன், யாராவது இங்க இருக்கிறவங்க வல்லமையை பெற்றுக்கொள்ள காசு கொடுக்கறது பற்றி தெரியுமா தெரியாத? தெரியாது. குட், நீங்க வந்து டைரக்டா இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல அந்த பாதையில தான் இருக்கிறீங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் சார். இப்ப நான் சொல்றேன் உங்கள்கிட்ட என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நோய் வராது. நீங்க வந்து மாசந்தூரம் எனக்கு எவ்வளவு தரணும் சொன்னது சொல்லுங்க. என்னுடைய அந்த என்னுடைய லெவல் தெரியும் சொல்லுங்க. எவ்வளவு? 100 ரூபாயா? அத டாலரா? 100 ரூபாய். ரொம்ப கேவலமா இருக்குது. சரி, நல்லா கவனிச்சிடுங்க. நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, உங்க பிள்ளைகளுக்கு சுகம் வராது, சுகம் இல்லாம இருக்காது, பலவீனம் வராது. நீங்க வந்து 50 ரூபாய்ச்சு கொடுங்க, மாசம் 50 ரூபாய்ச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு வைங்களேன். இயேசுக்கு சொன்னதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கா முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இருக்கு இல்லையா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? மனசாட்சியில் வச்சு சொல்லுங்க, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க? இலவசமாக்க பெற்றீங்க, இலவசமா கொடுக்கணும். இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்களும் நான் கற்றுக்கொள்வதற்காக இதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வியாதிகளை சுகமாக்க நான் உனக்கு வல்லவன் தரேன். நீ போ. எப்படி சுகமாக்க? இலவசமாக அதை செய். எதை என்ன செய்யாத? வாங்க. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் அருமையாக்க ஒரு ஊழியக்காரன் சொல்றான், அவனுடைய சாட்சியை நம்ம கேட்போமே. பவுலப்போஸ்தலன் சொல்ற, கர்த்தரை மன்னிக்க வேண்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடையை கடந்த 2000 ஆண்டுகளுக்குள்ளாக பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தை போன்று ஒரு தனி நபர், ஒரு சிறு குழுக்களோ குழுவாக சேர்ந்து ஊழியம் செய்த, இதை விடவும் சாதித்ததை நான் அறிந்து கொள்ளவில்லை. மிஷனரிகள் வந்தார்கள், ஒரு பகுதியில் ஊழியம் செய்தார்கள். அந்த பவுல் நிறைய இடங்களுக்கு சென்று, ஆசியா, சின்ன ஆசியா முழுவதும் சென்று திருச்சபையை நிறைவேனார் பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்ற கவனிங்க, கவனிங்க. அப்போஸ்தல 20, இவரெல்லாம் ஊழியக்காரர்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்களேன். அப்போஸ்தல 20 33-35 பார்க்கும்போது என்ன சொல்றார், நான் ஒருவனுடைய வெள்ளியை ஆக்கலும் பொன்னை ஆக்கலும் வஸ்திரத்தை ஆக்கலும் இச்சிக்கவில்லை. நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் சொல்றேன்னு வச்சுடுங்களேன், உங்களுடைய கழுத்தில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, உங்கள்ட்ட இருக்கிற பொன், இது எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அது பாவம், அதனால நீங்க அது போடக்கூடாது. ஆனா என்ன செய்யணும், எல்லாத்தையும் சுத்தி ஒரு ஹேங்கர் செப்ல சுத்தி இங்க கொண்டு வைக்கணும்னு சொல்றேன்னு வைங்களேன். உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? புரியுதா நான் என்ன சொல்றேன்? அது போடுறது என்னது? பாவம். ஆனா நீங்க அதை எங்க கொண்டு வைக்கலாம்? இங்க கொண்டு வைங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் அது பிரயோஜனமாக்கும் இருக்கும், எங்க கொண்டு வச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கணும்ங்களேன். இந்த செய்தியெல்லாம் நான் அது சொல்றேன், நீங்க கவனிச்சிடுங்க. சாராயம் குடிக்கிறது பாவம், ஸ்மோக் பண்றது. அப்ப இங்க என்னெல்லாம் கொண்டு வைக்கலாம்? இந்த வெள்ளியாகலும் பொன்னையாகலும் நான் என்ன செய்யல, இந்த இச்சிக்கவில்லை என்பதை நீங்க அறிந்து கொள்ள உங்களுக்கு சொல்ல. நிறைய பேர் ஏமாந்துருக்கிறீங்க எனக்கு தெரியும். ஊழியர்கள் உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க புரிந்து கொள்ள கேட்கிறேன், நான் பொன்னையும் வெள்ளியும் இச்சிக்கவில்லை என்றால் அது பாவம், அதை என்ன செய்யறங்கன்னு சொல்லுவேன். விளங்கல்ல? அப்படித்தானே? சிறுட்டு குடிக்கிறது, அப்ப அதை என்ன செய்யணும்னு சொல்லுவேன்? விட்டுருங்க, உங்க வீட்டில் 12 பாக்ஸ் இருக்குது சிகரெட், அதை என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, தூர போட்டுங்க அல்லது எரிச்சு தள்ளிருங்க. நீங்க என்ன செய்யாதுங்க, என் பொன்னையும் வெள்ளியும் மட்டும் இங்க கொண்டு போய் சொல்லுங்க. ஆனா இச்சிக்கல தானே நான் புரியுத, பாக்குறது பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது குடிக்கிறது பாவம் சரிதான, சாராயத்தை இங்க கொண்டு வீங்கன்னு நான் சொல்லுவேனா, சொல்ல மாட்டேன். வெள்ளியும் பொண்ணும் பாவம்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. வெள்ளியும் பொண்ணு எங்க கொண்டு வைக்க சொல்லுவேன், அப்ப எனக்கு பண ஆசை இருக்கா இல்லையா, உங்க பொண்ணையும் வெள்ளியும் மிச்சிக்கிறனா இல்லையா. இதுலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டா நீங்க ஒரு நாளும் புரிந்து கொள்ள போவதும் இல்ல. பவுல் சொல்றாரு நான் இச்சிக்கல்ல, அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே இப்படி பிரயாசப்பட்டு, கவனிங்க, பிரயாசப்பட்டு இந்த கைகள் வேலை செய்து கடினமாய் உழைத்து மிகவும் பிரயாசப்பட்டு ஒரு கூலியாளுடைய வேலை செய்து நான் கூடாரங்களை அமைத்து என்ன செய்தேன், அதுதான் மனம் திரும்பினவனுடைய கனி. உழைத்து நான் சாப்பிட்டேன், புரியுதா உங்களுக்கு, நான் சாப்பிட்டேன் ஆனா யாரை தாங்கினேன், பலவீனனை தாங்கினேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியம் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நிரூபிக்கிறேன், என்னை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்ப கவனிச்சிடுங்க, மனம் திரும்பினவனுடைய ஒரு கனி என்னவென்றால் அவன் உழைப்பான், அடினமா உழைப்பான், உழைத்து அவன் சாப்பிடுவான். விளங்க சொல்ல சாப்பிடுவான், சாப்பிடுறதோட நர்த்தனா அவன்கிட்ட என்ன இல்ல, மனம் திரும்பினானா என்பதும் சந்தேகம். அவன் என்ன செய்யணும், அத பலவீனரை பவுலப்போசன் ஊழியத்தில் இருக்கிறார். இன்னைக்குள்ள ஊழியத்தின்படி பவுலப்போசன் ஊழியத்தில் இருக்கும் போது அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்றால் அவரை யார் தாங்கணும், நம்ம திருச்சபையா? நீங்க மனசுல இருக்க சொல்லிடணும், சொன்னாதான் விடுதலை உண்டு, சரியா? இப்படி சொல்லலைன்னா விடுதலை இல்லை. இப்ப வந்து ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உழைக்கிறான், அவனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், அவன் என்ன மோட்டிவேஷன்? இதே மாதிரி எல்லா வசனத்தையும் நீங்க இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைபிள் ஸ்டடி தேவையில்லை. கவனிங்க, அவனை பார்த்து நமக்கு மோட்டிவேஷன் வரணுமா, என்ன தோணும் உடனே, ஐயோ பாஸ்டர் என்ன செய்யறாரு, ஸ்னோ தள்ளிட்டு இருக்கிறாரு, அதனால ஒரு மாசம் அவருக்கு ஸ்னோ தள்ளுறதுக்கு எவ்வளவு ஆகுமோ அதை நான் என்ன செய்வேன். ஆனா பாஸ்டர் ஏன் அதை செய்யறாருன்னு சொன்னா தேவன் சொன்னதை நிறைவேற்ற ஒரு சாட்சியாக செய்கிறார். அவ்வளவு ஏன் உழைத்த பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு தியத்திரா ஊராளாகிய ஒரு ஸ்திரீ போராத, ஒரு லீபியால் போதாத, இன்றைக்கு ஒரு லீபியால் ஒரு ஊழியனுக்கு கிடைப்பானே ஆனால் அந்த லீபியால் அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா மாறுகிறானையா, ஒரு பர்னபா போதாத, ஒரு லூக்கு போதாத, எத்தனை பெரிய பெரிய படித்தவர்கள் பட்டதாரிகள் பணக்காரர்கள் பவுலுடைய ஊழியத்தில் இருந்தார்களே, ஆனாலும் பவுல் தனக்காக உழைத்தார், உழைச்சு அதை யாருக்கு கொடுத்த, பலவீனரை தாங்குவதற்கு உதவி செய்தார். அது கனி, அது கனி. இது ஒரு தேவ ஊழிய கண்ட சாட்சி. இன்னும் பவுல்ட கேட்போம், சில காரியங்களை கேட்போம். 1 Corinthians 4:10-13 வரைக்கும் அவர் சொல்றாரு, யார்கிட்ட சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஊழியங்கள் செய்யும் போது நிறைய கிஃப்ட் வாங்குறவங்க, பொண்ணு வாங்குறவங்க, வெள்ளி வாங்குறவங்க, இவங்களை பார்த்துட்டு சொல்றாரு, நாங்கெல்லாம் யாரையா, கிறிஸ்துவன் மதம் வைத்தியக்காரர், நீங்கெல்லாம் யாரு, புத்திசாலிகள், நாங்கெல்லாரும் பலவீனர்கள், நீங்கெல்லாம் யாரு, பலவான்கள், நாங்க கனவீனர், நீங்க யாரு, கனமுள்ளவங்க. ஏன்னா நீ ஏசுன்ற, நானும் ஏசுன்ற, நீ ஏசுன்னு சொல்லிட்டு
மாளிகை கட்டி வெள்ளி வைத்து பொன் வைத்து உடைமைகள் கொண்டு உலகத்தில் நீ ஐஸ்வர்யவனாக வாழ்கிறாய், நான் இயேசு என்று சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்நேரம் வரைக்கும் பசியோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன், கொட்டுன்றேன், தங்க இடமில்லாதவனாயிருக்கிறேன், நான் பைத்தியக்காரன், நீங்களோ ஞானிகள். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுல யாராக்கும் உண்மையா பைத்தியக்காரங்க? அப்ப புரியல, நம்பினா சத்தம் போட்டேன், திருப்பி சொல்றேன். பவுல் சொல்றாரு கொஞ்சம் பேரை பார்த்து, ஐயா நீங்க எல்லாரும் யாருடைய ஊழியக்காரங்க? கிறிஸ்துவன் ஊழியக்காரங்க. நானும் யாரு? கிறிஸ்துவன் ஊழியக்காரன். ஆனா நான் வந்து கிறிஸ்துவன் தோல் பைத்தியக்காரன். காரணம் என்னன்னா, நான் பசியோடு இருக்கிறேன், உனக்கு எப்படி இருக்கு? திருப்தியா இருக்க. எனக்கு தாகத்தோட இருக்கேன், உனக்கு தாகம் இல்லை. எனக்கு வஸ்திரம் இல்லை, உனக்கு வஸ்திரம் இருக்கு. எனக்கு தங்க வீடு இல்லை, உனக்கு வீடு இருக்கு. நான் டெய்லி குட்டுண்டப்படுறேன், நீ ஜாலியா இருக்கிற. யார் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள்? இப்ப இங்க ரெண்டு பேரை கொண்டு நிப்பாட்டுறோம். ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, நல்ல திருப்பி சூட் போட்டு வந்து ஒரு பிரைவேட் ஜெட்ல வந்து இறங்கி அங்க பார்க்கிங் ராட்ல இருந்து இங்க வந்ததுக்கு நடக்கிறதுக்கு அவருக்கு முடியாம ஒரு பிஎம்டபிள்யூட ரெண்டு ஷார்ட் கன்னோட ரெண்டு செக்யூரிட்டியோட உடுத்தருள்ள வர்றாரு. இன்னொருத்தர் நொண்டி கீழே விழுற மாதிரி பசியோட வந்து நிக்கிறார். உண்மையை சொல்லணும், யாருக்கு காணிக்கை அதிகமா கொடுப்பீங்க? உண்மையை சொல்லுங்க. பிஎம்டபிள்யூ இருந்து ஏன்னா அவருக்கு என்ன வேணும்? கேஸ் போடணும். புரியுதா உங்களுக்கு? விளங்குதுன்னு நினைக்கிறேன். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பவுல் சொல்றாரு அவங்களை பார்த்து, டேய் உங்களுக்கு பசி இல்லடா, எனக்கு என்ன இருக்கு? பசி இருக்கு. உங்களுக்கு தாகம் இல்லடா, எனக்கு தாகம் இருக்கு. உங்களுக்கு வஸ்திரம் வேண்டாடா, எனக்கு வஸ்திரம் வேணும். உங்களுக்கு தங்க வீடு இருக்குடா, எனக்கு தங்க வீடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்கெல்லாம் நினைக்கிறபடி நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்க, நீங்கெல்லாம் ஞானிகள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எங்கள் கைகளினால வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுடைய தகுதி இங்கதான் நீங்க பாக்குறீங்க. பசியோட இருந்தாலும் அவனுடைய தாகம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் தன்னை பற்றி அல்ல, தன் பசி ஆற வேண்டும் என்பது அல்ல. சார் இத வந்து மனம் திரும்புதலின் கனி என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பாருங்க, இதே பவுல்கிட்ட கேட்போம் என்னன்னு சொன்னா, ஒன்று தெசலோனிக்கே 2:9-10 அதுல என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, நாங்கப்பட்ட பிரயாசம் வருத்தம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் என்ன செய்தோம்? வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இப்ப புல் டைம் மினிஸ்ட்ரின்றோம். நாங்க புல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொன்னா, நாங்க புல் டைம் என்ன செய்வோம்? நாங்க ஊழியக்காரர்கள் என்ன செய்வோம்? 24 மணி நேரம் உங்களுக்காக என்ன செய்வோம்? ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அதுலயும் நிறைய பேர் உபவாசத்துல ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுசுமே என்னதுதான், நான் எல்லாம் சாப்பிடாம இருந்தேன்னு வைங்களேன், 2 நாள் சாப்பிடாம இருந்தேன்னா நான் டைரக்டா போயிடுவேன், எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னா நல்ல ஹெல்த்தியா இருக்கும், 2 நாள் சாப்பிடலன்னு வைங்களேன், அவனுடைய தொந்தியெல்லாம் வத்துமா தேத? நீங்க பேசணும், பேசுகிறதுக்காக நான் கேட்கிறேன், இது வத்திரும் இல்லையா? ஆனா எல்லாருக்காக வேண்டி 24 மணி நேரம் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு தொந்தி ஏன் மத்தல? சரி கவனிச்சிருங்க, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்ற, இரவும் பகலும் நான் என்ன செய்றேன்? வேலை செய்து அப்புறம் என்னையா செய்யணும்? 16 மணி நேரம் நான் வேலை பார்த்தேன்னா 8 மணி நேரம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? 8 மணி நேரம் தூங்காட்ட அடுத்து என்ன வேலை போக முடியுமா? முடியாது. பவுல் சொல்றாரு, இரவும் பகலும் வேலை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்.
இன்றைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு உலக அளவில் ஸ்டாண்டர்டுக்கு போயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு ஏழையா ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னா அவனோட யார் கிடையாது, தேவன், தேவ ஆசீர்வாதம் அவனிடத்துல, தேவ வல்லமை இல்லை. ஆனா இன்னைக்கு கம்பீரமா ஒருத்தன் இருக்கிறான், பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிறான் அப்படின்னா அவனோட யார் இருக்கிறார், அவனை யார் ஆசீர்வதிக்கிறார், என்ன நீங்க ரொம்ப சரி பார்க்கலாம். பவுல் சொல்றார், ஐயா இரவும் பகலும் பிரயாசப்பட்டு உழைக்கிறோம், உழைச்சிட்டு என்ன செய்யறோம் நாங்க, இன்னொன்னு சொல்றாரு, இரவும் பகலும் நான் பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், உழைச்சிட்டு என்ன செய்யறேன், பலவீனரை தாங்குகிறேன், அதான் மனம் திரும்புதல் கனி. இரவும் பகலும் உழைக்கிறேன் ஐயா, திருப்பி என்ன செய்யறேன், சுவிசேஷத்தை சொல்றேன், இது மனம் திரும்புதல் கனி. அடுத்து கவனி, இன்னும் அந்த ஊழிய காலத்துல கேட்போம், 2 தெசலோனிக்கேயர் 3:6-9 வரைக்கும் நம்ம பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அருமையா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் ஊழியம் செய்யலன்னா அவனோட நீ என்ன செய்யற, நல்லா தெரியுதா, பவுல் சொல்றாரு, டேய் ஒருத்தன் பசியோட இல்ல, ஒருத்தனுக்கு துணி மில்ல பிரச்சனை இல்ல, ஒருத்தனுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்குது, நல்ல சுகுசா இருக்கிறான் வச்சுக்கோ, ஏன் அவனோட என்ன செய்யாது, நீ நல்லா இருக்க, அவங்க அவங்க தானே வேணும், ஏ கஷ்டப்படுற ஊழியக்காரன் என்ன யாருக்காவது வேணுமா, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற ஒருவன் உங்களுக்கு இன்னைக்கு தேவையா, கஷ்டப்படாமல் இன்றைக்கு கம்பீரமா இருக்கிறாங்களே ஐயா, இவங்களை தானே வீட்டில் கொண்டு மொட்டை மாடியில், மொட்டை மாடியில் மெத்தையில வச்சிருக்கோம், மத்தவன கொண்டு போய் பேஸ்மெண்ட்ல தானே போடுறோம், இப்படி ஒருத்தன் இல்லைன்னு வையன், வேலை செய்து ஊழியம் செய்யாத ஒருத்தன் இருக்கிறான்னு வையன், அவனோட என்ன செய்யாத, சேராத. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, விட்டு விலகி, திரும்ப என்ன சொல்ற, கட்டளை போடுறேன்னு சொல்றாரு, சொல்லிட்டு சொல்லுறாரு, எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுக்கற்று ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம், உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். இதுலதான் பவுல் சொல்றாரு, நீ வேலை செய்யாட்ட என்ன செய்யாது, நீ சாப்பிடாத அப்படி என்று சொல்லுவார். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, ஐயா நீங்க எங்களுக்காக ஜோம் பண்ணா போதும் ஐயா, நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், சாப்பாடு தான், புரியுதா, நீங்க எங்களுக்காக ஊழியம் செய்த போதீங்க நாங்க உங்களுக்கு வீடு தரோம், நீங்க எங்களுக்காக ஊழியம் செய்த போதீங்க நாங்க உங்களுக்கு கார் தரோம். இந்த ஊழியர்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஊழியர்கள். பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, அவர்கள் யாருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. யாராவது ஒத்துக்கொள்ளுவீங்களா, ஐயா ஆண்டோடைய நாமத்தில் கேட்க, நான் இது என்னுடைய வாயிலிருந்து சொல்லல, எல்லாம் வசனத்தை தான் சொல்றேன், வசனம் எப்படி இருக்கிறது, அப்படியானால் ஒரு கம்பீரமான எந்த குறைவும் இன்றி உங்களிடத்துல ஒருவன் ஊழியத்துக்கு செய்வார்வானே ஆனால் ஏற்றுக்கொள்வீர்களா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புதலின் கனி என்று சொல்லுவது வருத்தப்பட்டு உழைத்து பிறருக்கு கொடுப்பது, வருத்தப்பட்டு உழைத்து ஊழியம் செய்வது, வருத்தப்பட்டு உழைத்து மற்றவர்களை தாங்குவது. அப்புறம் கவனிங்களா, இதே பவுல் அப்போஸ்தலன் சொல்ற இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும், 1 கொரிந்தியர் 9:3-18 வரைக்கும் வாசிக்கணும். வாசிக்கும் போது கவனிங்க, அவர் 2-3 உதாரணம் சொல்லுவார், உதாரணம் சொல்லுவார், நீங்க இதை சொல்லணும், உங்களுக்கு இப்ப ஞாபகத்தில் இருக்கதோ இல்லையோ தெரியல, என்னுடைய வாலிபத்துல எல்லாம் சிறு பிராயத்துல எல்லாம் எங்க ஊர்ல இந்த வயல் அறுத்துட்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதை சுத்தி வச்சு போரடிக்க விடுவாங்க, மாடை சரியா, மாடு போரடிக்கும் சரியா, போரடிக்கிற மாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாது,
தெரியும் இல்லையா? ஒரு டிகிரி மாட்டு சாப்பிட்ற பார்த்துருக்கீங்களா? பவுல் சொல்றாரு அப்படிதான் நீ சாப்பிடும். புரியுத? இருக்கிறதெல்லாம் யாருக்கு இல்ல? நிறைய ஒரு பைக்கிள் இதை போட்டு அதுக்கு மேல மாடை கூட்டிட்டு போங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மாடு அதை அவ்வளோத்தையும் சாப்பிட்டுன்னு வைங்களேன், புரியுத? எஜமானனுக்கு ஒன்னும் இல்ல. ஆனா மாடு இப்படி சுத்தும் போது என்ன செய்யும் அது? அப்ப பாரு, ரெண்டு எல்லாம் எடுத்து சாப்பிடும், கவனிச்சிருக்கீங்களா? சாப்பிடும் பாருங்க, மீதி யாருக்கு? அது எஜமானனுக்கு. சரியா? விவசாயி எஜமானனுக்கு. புரியுதா? நான் சொல்றது எஜமான அதை எதுவும் செய்வார். சரியா? இப்ப கிறிஸ்துவுக்கு நீங்க செய்யறது கொடுக்கிறது என்று சொன்னால் என்ன? சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு நான் கொடுக்கிறேன். இயேசுவுக்கு, இயேசு என்னுடைய எஜமான், நான் மாடுங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? மாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். மீதி யாருக்கு? எஜமானனுக்குன்னா யாருக்கு? புரியுதா? புரியுதா? இதைத்தான் பவுல் சொல்றாரு பாத்துருங்க. இது எந்த ஊழியக்காரருக்கும் புரியுமா புரியாதா? இல்லைன்னு சொன்னா அவனை கொண்டு போய் செக்களுக்கு வைக்கணும். நம்ம வச்சாதான் தெரியும் எவ்வளவு மாடு சாப்பிடுன்ட்டு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை எங்களுக்கு நீங்க எது கொடுத்தாலும் திருப்தி இல்லையா? ஐயா சொல்ற, இவங்களை விட்டு விலகு, இவங்களோட தொடர்பு கொள்ளாதே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருப்பது அவர்களுக்கு தனியா கொடுக்கிறோம். இது மனம் திரும்புதலின் கனி அல்ல. மனம் திரும்புதலின் கனி என்பது நீ உழைத்து யாருக்கு கொடுக்கணும்? பலவீனனுக்கு கொடுக்கணும். நீ உழைத்து ஏழைக்கு கொடுக்கணும். நீ உழைத்து சுவிசேஷம் சொல்லணும். அப்ப கவனிங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் பிழைப்பு அப்படின்னு சொன்னா அந்த மாடு போல சுத்தணும். சுத்தும் போது நான் என்ன செய்யக்கூடாது? கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக நான் ரெண்டு இலை எடுத்து என்ன செய்வேனா? சாப்பிட்டுட்டு சுத்திட்டே இருப்பேன், வேலை செய்துட்டே இருப்பேன். கொஞ்சம் இலை எடுத்து சாப்பிடுவேன், வேலை செய்துட்டே இருப்பேன். கொஞ்சம் இலை எடுத்து சாப்பிடுவேன், வேலை செய்துட்டே இருப்பேன். இதுதான் யா ஒரு ஊழியக்காரனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அதுதான் பிழைப்பு என்று சொல்லுகிறது. ஐயா இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் உங்களுக்கு கேள்விப்படுவீங்க. நீங்க பரிசுத்தவான்களை அனுப்பிட்டீங்கனால இன்னைக்கு வந்து ஊழியர்களுக்கு நீங்க கட்டி கொடுக்கிற வீட்டில் ஸ்விம்மிங் பூலோட வைக்கிறீங்களா? சொன்னது எனக்கு கேட்கல. சரி, கவனிச்சிடுங்க. அப்படி இன்னைக்கு கட்டி கொடுக்குறோமே, செக்யூரிட்டி போடுறோமே ஐயா. சரியன்னு தப்புன்னு சொல்ல வரல. பவுல் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தானால அவனோட என்ன செய்யாத, தொடர்பு வைக்காத, விட்டு விலகு அப்படின்னு அன்னைக்கு பாருங்க. பவுலையும் அப்பல்லோவையும் கொண்டு நிப்பாட்டினீங்கன்னா அப்பல்லோ திருப்பி சூட்டோட வந்து நிக்கிறாரு, பவுல் ஒரு கந்தையோட வந்து நிற்கிறார். அப்பல்லோ வீட்டுக்கு போகிறார், பவுல் உழைக்க சொல்லுகிறார். அப்பல்லோடு ஒரு கம்பெனி இருக்கிறது, பவுலோடு வேலைக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். மனம் திரும்புதலுக்கு ஏத்த கனியை கொடுத்து வாழுவோம். அதுதான் இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு அவனுக்கும் ஏற்படுத்துகிற ஆரம்பிச்சார். அப்ப மனம் திரும்புதலின் கனி நல்லா கவனிங்க, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் சொல்லுங்களேன், பேசுங்களேன். நீ கொஞ்சம் பேசினாதான் எனக்கும் எப்படி இருக்கணும். நான் இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், திருப்பி சொல்லணும், நீங்க பதில் சொல்லணும். என்ன பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சுகமா சுகத்தோட இருக்கு தெரியுது. இப்படி ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நீங்க பிச்சை போடும்போது ஒரு உபதேசம் கூட சொல்லுவீங்க. என்ன உபதேசம்? என்ன செய்யணும் சொல்லுவீங்களா இல்லையா? மனசுலயாவது சிலர் இன்னொரு படி போவாங்க. அது யாருன்னு சொன்னா பாஸ்டர்ஸ் விடவும் மேல போவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரூப் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல என்ன இருக்கு, வேலை இருக்கு, நீ வா, நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம். புரியுதா உங்களுக்கு? இதை யாராவது ஊழியத்தின் நிமித்தம் உங்கள்கிட்ட காசு வேணும்னு கேட்டா சொல்லுவீங்களா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு ஏழை ஒரு ஊழிய காணிக்கிறான், அவன்கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறோம்? அவன் யாரு? ஏழையா இருக்கிறான், கொடுக்குறோம். ஒரு பிச்சைக்காரனுக்கு காசையும் கொடுத்துட்டு என்ன சொல்லுவோம், உழைச்சு சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? புரியுதா? ஒரு ஊழியக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு உழைச்சு சாப்பிடுன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்லுங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா என்ன கேட்டது அப்படின்னா, 12 கோத்திரத்தில் உள்ளவங்க யாரு? ஊழியக்காரங்க 12 கோத்திரத்தில் உள்ளவங்க, மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ரெண்டு ஸ்டாண்டர்ட் வைக்காதுங்க ஐயா, வைக்காதுங்க. அவங்கள கனப்படுத்தணும், நீங்க கனப்படுத்தணும். அவங்கள ஒரு போதும் கெட்டு போக பண்ண கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரத்துல நீங்க எவ்விதமாக அவங்களை நீங்க வைக்கணும் என்கிறதுக்கு வேதத்துல அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்கேல் இருக்குது பாத்துக்கங்க. அவங்களை கெடுத்து விடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு ஊழியம் கிடையாது. நான் ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், ஊழியம் கிடையாது. சார் கவனிங்களா? அப்போ இனி நான் ஒன்னு சொல்றேன், மனம் திரும்பணும்னு சொன்னா இப்படிப்பட்ட ஊதாரிகளுக்கு நம்ம செய்ய மாட்டோம். புரியுதா? புரியுதா? யாருக்கெல்லாம் இப்படி நல்ல எல்லாம் நிறைந்து காணப்படுகிற ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் செய்ய மாட்டோம். யாருக்கு கொடுப்போம்? ஏழைன்னா கொடுப்போம். வழங்குச்சு இல்லையா? இது வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்றக்கானே. சரி, நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களுக்கு கொடுக்காதேன்னு பவுல் சொல்றாரு, அவங்களோட சேராதேன்னு பவுல் சொல்றாரு, அவங்களை விட்டு விலக்குன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பதற்கு விரும்புவோம், ஆனா நம்ம எல்லாரும் யாரும் மனம் திரும்பினவர்கள். புரியுதா? மனம் திரும்பின கனி அதையும் பார்ப்போமே. இருக்குதா நம்மள்கிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பான். என்ன சொல்றாருன்னா, லூக் 6 34-36 வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாய் பாவிகளும் பாவிகளுக்கு என்ன செய்றாங்க? கடன் கொடுக்கிறார்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் கவனிங்க. இதே வார்த்தை, இதே வசனத்தை ஆண்டவர் பசுதாவியானவர் இப்படி தந்திருக்கிறான்னு சொல்லுங்க. உன் சபைக்கு ஊழியனாக இருப்பவனுக்கு கைமாறு கருதாமல் என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தனா நீ யாரு? யாரு? உன்னதமானவருக்கு நீ பிள்ளையா இருப்ப. அப்புறம் சொல்லியிருக்குதுல்ல என்னது, துரோகிகள் நன்மை ஆகியால் உங்களுக்கு பரமபிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்வீங்க அப்படி சொல்லிருக்கீங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. சரி, என்னங்க? யூதா கோத்திரத்தை சொன்னாங்களா? இல்ல, எனக்கு கேட்க மாட்டேங்குது. இதே இதை கைமாறு கடன் கொடுக்கிறது, நல்லா கவனிச்சிடுங்க. கைமாறு கடன் கொடுக்குது, இவங்களுக்கு கொடுப்பீங்களா? இவங்களுக்கு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் செய்வோமா? மனம் திரும்பினவன் கனி கொடுப்பது என்று சொன்னால் அவன் யாருக்கு கடன் கொடுப்பான்? நன்றி அறியாதவனுக்கு கடன் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? கைமாறு கருதாமல் கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்? துரோகிகளுக்கு கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? புரியுதா இல்லையா? நீங்க எல்லாம் பார்க்கறது பார்த்தா புரிஞ்ச மாதிரி இல்ல. புரியுதா? இதை செய்வோம் சொன்னா நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? மனம் திரும்பி இருக்கிறோம். அதுதான் கனி. மனம் திரும்பினுடைய கனி, நன்றி இல்லாதவன் துரோகிகள் நம்மிடத்திலிருந்து கடன் பெற்றுக் கொள்ளுவார்கள் கைமாறு கருதாமல். சார், இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இம்மிடியேட்டா உங்களுக்கு ஒரு 3 கேள்வி வரும். இப்படி செய்யறதா இருந்தா என்ன, இப்படி சொல்லிட்டு ஒரு 3 கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தாலே அதனுடைய அர்த்தம் என்ன? மனம் திரும்பாதவன். விளங்குச்சா? ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள, எல்லாம் இயேசுன்றதுன்னு சொல்லி ஏமாத்தக்கூடாது, முடியாது பாத்தீங்க. சரி, இன்னொரு வசனம் பார்ப்போமே. கவனிங்க, நீதிமொழிகள் 14:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தரித்திரனுக்கு இறங்குகிறவன், தரித்திரனுக்கு இறங்குறவன்
உங்கள் சபை போதகருக்கு இறங்குகிறவன் பாக்கியமடைவான் என்று சொன்னா அந்த வசனம் இருந்தா இறங்குவீங்களா இறங்க மாட்டீங்களா? இப்ப யாருக்கு இறங்க சொல்றாரு? தரித்திரனுக்கு இறங்குன்றாரு. தரித்திரனே யார்தான்? தேவனுக்கு பிரியமுள்ள யாராவது தரித்திரனா இருப்பானா? என்னங்க இருப்பாங்களா? ஐஸ்வர்யா லாசர் இதுல யார் தரித்திரன்? யாரு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான்? லாசர் தான் பிரியமாக இருந்தான். புரியுதா? யார் மேல கர்த்தர் பிரியமாக இருந்தார்? இப்பவும் சொல்ற என்னன்னு சொன்னா தரித்திரனுக்கு இறங்குறவன் யாரு? சார் கவனிச்சிடுங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா ஏழைக்கு இறங்குற 19:17 நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன செய்யறான்? சரி, ஊழியத்துக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு வசனம் தப்பியோ தவறியோ வந்துருச்சுன்னு வைங்களேன், செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள் விளங்குதில்ல. அதனால யாருதான் நமக்கு கண்ணு முன்னால் தெரியும்? ஊழியர்கள், ஊழியங்கள், மிஷினரிகள் விளங்குச்சுல. புரியுது என்ன சொல்றது? யாரு கண்ணு முன்ன தெரியாது? ஏழை தரித்திர கண்ணு முன்ன தெரியாது பாத்துருங்க. அதனால தான் நம்ம இப்ப வசனம் தேடிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா, ஏய் போதகருக்கு இறங்குன்னு ஒரு வசனம் உண்டு இல்லையா? அது எங்க இருக்கு? யூதா 2 இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் பாத்துருங்க. ஆனா யூதா 2 கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை பாருங்க, இதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். ஏழைக்கு கடன் கொடுத்தீங்களன்னா ஐயா உங்களுக்கு கிடைக்குமா? திரும்ப கிடைக்குமா? அதனாலேயே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அப்ப பாவிக்கும் எனக்கு என்னையா வித்தியாசம்? ஆனா நான் யாருடைய பிள்ளை? உங்களுக்கு விளங்குச்சா? மனம் திரும்பினவன். புரியுதா உங்களுக்கு? விளங்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 28:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாய வட்டி ஆதாயம் ரிச்சஸ், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத என்ன செய்யறோம்? நம்ம ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் என்ன செய்யறானா? தரித்திரர் பேர்ல ஒருத்தன் ஒரு நாள் இறங்குகிறவன் வருவான், அவனுக்காக அதை என்ன செய்யறான்? சேகரிக்கிறான். கவனிச்சிடுங்க. இப்படி ஏழைக்கு இறங்காதவன், தரித்திரனுக்கு இறங்காதவன், இப்படி வேலை செய்து சுவிசேஷத்தை சொல்லாதவன், வேலை செய்து சிறுமைப்பட்டவனுக்கு இறங்காதவன், இவனுடைய ஜபம் இருக்கத்தானே செய்த சத்தமா சொல்லாம எப்படி இருக்குமா? அந்த ஜபம் யாருக்கு அருவறுப்பா இருக்குமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமும் மனுஷனுக்கு அருவறுப்பா இருக்குன்னு இருக்குமோ? யாருக்கு அருவறுப்பா? அது சரிதானே? நீங்க கரெக்டா தானே இருக்குல்ல? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உண்மையா? ஏழைக்கு இறங்காம நான் ஆண்டவரிடத்துல ஜபம் பண்ணா அந்த ஜபம் அருவறுப்புன் போது உண்மையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? டவுட்டா தானே இருக்கு? சரி, இதே இது போதகருக்கு இறங்காதவன் அவன் ஜபம் அருவறுப்பானதுன்னு சொன்னா உண்மையா இருக்குமா? கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அது? புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியாட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வேத வசனத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். கொஞ்சம் சத்தம் போடுறேன் அவ்வளவுதான். கவனிங்க, இன்னொரு வசனம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சொல்றதுக்கு முன்னால் நான் கேட்கிறேன், உங்க உட்புறம் சுத்தமா இருக்கணும். உட்புறம்னு சொன்ன தெரியும் தானே? எது உட்புறம்னு சொன்னா? சோல் பாத்துருங்க, ஆத்துமா. உங்க ஆத்மா சுத்தமா இருக்கணும். என்ன செய்யணும்? நீங்க ஜபிக்க வேண்டும். சரியா? வேத புஸ்தகத்துல இருக்குது வசனம் இருக்குல்ல? எங்க இருக்குது? உட்புறம் சுத்தமாக ஜபம் பண்ணு. எங்க இருக்குது? உபவாசிக்க வேண்டும் இருக்கிறது. உட்புறம் சுத்தமாக என்ன செய்யணும்? பேசவே மாட்டேங்கிறீங்க. உட்புறம் சுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உபவாசிக்க வேண்டும். செய்வீங்களா? அப்படி ஒரு வசனம் இருந்தா செய்வீங்களா? ஐயா ஜெபிப்பீங்களா? வேதம் வாசிக்கின்றால் உட்புறம் சுத்தமாகும். செய்வீங்களா? புரியுதான் சொல்றது? செய்வீங்களா? கண்டிப்பா செய்வீங்களா? அப்படி வசனம் இருந்தா கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவீங்க தானே? சரி, இன்னொரு வசனம் சொல்லுது என்னன்னு சொன்னா, உட்புறம் சுத்தமாக இதை செய், அது எதுவும் அல்ல, ஜபிப்பதல்ல, வேதம் வாசிப்பதல்ல, உபவாசிப்பதல்ல, செய்வீங்களா? செய்வீங்களா? உண்மையா உங்களுக்கு ஆசை ஜபிக்கணும் என்பதா, உள்ளம் சுத்தமாகணும் என்பதா? உண்மையை சொன்னோம், போய் சொல்ல விட. உள்ளம் சுத்தமாக வேண்டும் என்று விரும்புறீங்களா, இல்ல இரவு பகல் ஜபிக்கணும்னு விரும்புறீங்களா? உள்ளம் சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இல்ல உபவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எது உங்களுக்கு மேஜர் சொல்லுங்க? ஜபிப்பதா, உள்ளம் சுத்தமாவதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். எது முக்கியம், ஜபிப்பதா, உள்ளம் சுத்தமாவதா? உண்மைதானா? அப்ப உள்ளம் சுத்தமாக எதை செய்யணும்னு சொன்னா அதை செய்வீங்களா? செய்வீங்களா? சார், வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்க இதை வாசிங்க. யாரோ ஒரு நாள் சத்தமா வாசிங்க. லூக்கா 11:40-41 இதை சொன்னது யாரு? யார் சொன்னா? லூக்கா 11 யார் சொன்னா? ஏசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னா? சத்தமா வாசிங்க. உள்ள சுத்தமாக என்ன செய்யணுமா? ஐயா, அந்த பிச்சை கொடுக்கறதுல ஜபம்னு சொன்னா நல்லா இருக்குமா இல்லையா? உங்க மனசு, என் மனசு எப்படி கொடூரமான மனசு பாருங்களேன். உங்களுக்கு விளங்குதா நான் சொல்லுது? விளங்குறத, உள்ள சுத்தமாகணும்னு விரும்புறீங்களா? எது உங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமையை தரும், 24 மணி நேரம் ஜபம் பண்ணுவதா, இல்ல இருப்பதை விற்று பிச்சை கொடுப்பதா? எது உங்களுக்கு திருப்தி தரும், ஆத்தும திருப்தி? ஜபித்தீங்கன்னு சொன்னா ஒரு அல்லாதி ஒரு பலன் வரும், பார்த்திருக்கிறீங்களா? அல்லாதி பலன். அப்புறம் 4 பிட்டு நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், என்ன சொன்னீங்க? நல்லா இருந்துச்சு சொல்லுவீங்க இல்லையா? நீங்க ஒரு 6 மணி நேரம் போற வார வழிகள் எல்லாம் போய் பிச்சை கொடுக்கிறீர்கள், எப்படி இருக்கும் உங்களுக்கு? எதுல உள்ளம் சுத்தமாகும்? சார், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், புரிகிறது நினைக்கிறேன். சரி, இன்னொன்னு, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க ஆசையா? பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க ஆசையா? ஆசைதானே? சரியா, இந்த வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்க. லூக்கா 12:33-36 வாசிங்க. எங்க பொக்கிஷன் சேர்க்க? இது சொல்லுகிறது யாரு? சரியா, லூக்கா 12:33-36 சத்தமா வாசிங்க. பணப்பைகளையும் சார் கவனிங்க, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்னா என்ன செய்யணும் ஐயா? உங்களுக்காக 4 ஊழியர்கள் 24 மணி நேரம் ஜபிக்கிறாங்க, உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேருமா சேராத? ரொம்ப தப்பா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சேருமா சேராதா? சரி, நீங்க உங்களுக்கு உள்ளதை விட்டு பிச்சை கொடுத்தா பரலோகத்தில் பொக்கிஷம் சேருமா சேராதா? யார் சொல்றாரு? எது உங்களுக்கு கீழ்ப்படி ஆசை, உண்மையை சொல்லணும். எது உங்களுக்கு கீழ்ப்படி எழுது, எது உங்களை கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆவிக்குரிய பெருமை வரும். எதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் சாட்சி சொல்லுவீர்கள், எதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஒருபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும் என்று சொல்லுவீர்கள். பிச்சை கொடுத்தாலா, இல்ல ஜபித்தாலா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இந்த வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மனம் திரும்பினீர்களே ஆனால் மனம் திரும்புதலுக்கான கனியை கொடுப்பீர்கள். மனம் திரும்பவில்லை ஆனால் மனம் திரும்பின கனியை நாம் கொடுக்க முடியாது. சரி, அடுத்துக்கு வந்தீங்க, வேத புஸ்தகத்தில் இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லு, 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 21:17-20 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் 3.5 ஆண்டு காலம் ஒரு அத்திமரத்துல கனியை எதிர்பார்த்தார், அது கனி இல்லாமல் இருந்தது. அவருடைய ஊழியத்தின் முடிவு பாதையில அதன் வழியாக கர்த்தர் நடந்து வரும்போது அது இல்லைகள் உள்ளாற்றி மரமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ஜபிப்போம், நிறைய வேதம் வாசிப்போம், கீழ்ப்படிய மாட்டோம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்ற மாட்டோம். நம்மெல்லாம் இலைகள் உள்ள அத்தி மரங்கள் தான். கனி என்று ஆண்டவர் எதிர்பார்த்தது எதுவென்றால், நாம் இன்றைக்கு வாசித்தோம், நான் கஷ்டப்பட்டேன், உழைத்தேன், அந்த உழைப்பின் பலனை நான் இல்லாதவனுக்கு கொடுத்தேன், அந்த கனி என்னிடத்தில் இல்லை. நான் 24 மணி நேரமும் உழைத்தேன், உழைத்து விட்டு சுவிசேஷத்தை சொன்னேன், அந்த கனி அதில் இல்லை. நான் 24 மணி நேரம் பிரயாசப்பட்டு என்னுடைய உடம்பை ஒடுக்கி நான் வேலை செய்து ஏழைக்கு இறங்கினேன், அந்த கனி அதில் இல்லை. என்னிடத்திலிருந்ததை விற்று பிச்சை கொடுத்தேன், அந்த கனி அதில் இல்லை. நிறைய இலைகள் இருந்தது, கனி இல்லாத ஒரு அத்தி மரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வேரோடையது பட்டு போயிட்டு ஆண்டவர் சொன்னார், இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசிக்க மாட்டான். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 13:5-9 வரைக்கும் சொல்லப்படும் போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, மனம் திரும்புதலை பற்றி ஒரு உவமையை சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து கேள்வி கேட்டாங்க, சீலோவாம் கோபுரத்தை பற்றி கேட்டாங்க, லாத்து ரத்தத்தை கலந்தது பற்றி கேட்டாங்க. கேட்ட போது ஆண்டவர்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து ஒரு உவமையை சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு தோட்டக்காரன் அத்தி மரத்தை நட்டு அதுல ஒவ்வொரு வருஷம் கனியை எதிர்பார்த்து வந்தான். அது கனி கொடாமல் போனபடியால் அந்த தோட்டக்காரன் அந்த மரத்தை வெட்டி போடுவதற்காக சொல்லுகிறார். அப்போதான் அந்த வெட்டி போட சொல்லும் போதுதான் அந்த தோட்டக்காரன் சொல்லுவான். என்ன சொல்லுவான் என்றால், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கு, நான் இதை சுற்றிலும் கொத்தி கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொத்துகிறார், எரு போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், சுற்றிலும் வேலி அடைக்கிறார், கோபுரத்தையும் ஆண்டவர் நிரூபி வைத்திருக்கிறார், நமக்கு பாதுகாப்பையும் தருகின்றார். கனியை எதிர்பார்க்கிற ஒரு காலம் வருகின்றது. அந்த கனியை எதிர்பார்க்க வரும்போது இலைகள் எல்லாம் இருக்கின்றது, கனி இல்லை. ஏனென்றால் நான் பிச்சை கொடுக்கவில்லை, ஊழியக்காரர்கள் திருப்தியாக இருப்பதற்கு நான் அவர்களுடைய திருப்தியிலும் அதிக திருப்தியாக இருக்க உதவி செய்தேன். அது இல்லை, அது கனி அல்ல. நான் கடினமாக உழைத்து பிச்சைக்காரனை பார்த்து அவனிடத்தில் சொன்னேன், நீயும் என்னை போல, நீ என்னை போல உழைத்து சாப்பிடு அப்படி என்று சொன்னேன், அது கனி அல்ல. நான் ஒரு உலக இதற்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், சொல்லி முடிக்கிறேன். நாகர்கோவில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, இப்போது அந்த நபர் இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு நபர் இந்த அட்வொகேட்டுடைய எல்லா கோர்ட்டு அந்த இதெல்லாம் வைத்து விட்டு அந்த கேட் பக்கத்தில் நிற்பார். சில டைம்ல ஒரு விசில் வைத்திருப்பார், அதை வைத்து விசில் அடித்து விட்டு அப்படி நடந்து கொண்டிருப்பார். அங்கு வருகிற பெரும்பாலான அட்வொகேட்ஸ் அவனை பார்த்ததும், அந்த நபரை பார்த்ததும், அவருக்கு ஒரு சில காசுகளை கொடுப்பான், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் கொடுப்பான். அந்த ஒரே காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நபர் இவர்களோடு படித்தவன், சரியா? அவனுடைய படிப்பு முடிகிற தருவாயில் அவனுக்கு புத்தி கெட்டு போயிட்டு நண்பர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவனுக்கு உதவுவார்கள். அவனும் இதே போலதான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களே என்ன, தேவன் நட்டு கனி கொடுக்கும் ஒரு காலம் வரும்போது நானோ பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுகிறேன், என்னை போல நீ கடினமாய் உழை, நீயும் வாழ்வாய். வீடு இல்லாதவனை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு அறிவு இல்லையா? என் தம்பியை பார்த்து நான் சொல்றேன், நான் கண் விழிச்சு படிச்சேன், நீ படிக்கலையே. கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு வருவோம். நான் உழைப்பேன், இல்லாதவனுக்கு கொடுப்பேன். நான் உழைப்பேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன். நான் உழைப்பேன், ஏழைக்கு கொடுப்பேன். கைமாறு கருதாதபடி நான் பிறனுக்கு உதவி செய்வேன். இவையெல்லாம் கனி. ஒரு நாளில் தேவனும் 12 மாதத்தை நமக்கு தருகிறார். முடிக்க இருக்கும், நிறைய ஜபித்தோம், நிறைய வேதம் வாசித்தோம், நிறைய ஆராதனைகளுக்கு கலந்து கொண்டோம், நிறைய தேவனுடைய செய்திகளை கேட்டோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை ஒரே ஒரு கேள்வி, கர்த்தருடைய வருகை சமீபம், கனி கொடுத்தோமா? ஜபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த காலத்திலே சுவாமி, உம்முடைய வருகைக்கு முன்பதாக கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, 2 மணி நேரம் ஒரு நாள்ல ஜபம் பண்ணு, 5 மணி நேரம் ஜபம் பண்ணு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை, உனக்குள்ளதை விட்டு பிச்சை கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும்னு சொல்லல ஆண்டவரே. நீ கடினமாக உழைத்து நீ சாப்பிட்டு திருப்தியாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா நீ கடினமாய் உழைத்து நீ சம்பாதிப்பதை இல்லாதவனுக்கு கொடு என்று யாருமே சொல்லல ஆண்டவரே. நாங்க எல்லாம் பைபிள் வாசித்திருக்கிறோம், உங்க வசனத்திலிருந்து நாங்க சில காரியங்களை இன்னைக்கு கேட்டோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு 26 நாளில் அப்பா நாங்க இந்த வருஷத்தை முடிக்க இருக்கிறோம். பைபிள் வாசித்தோம், டிக் பண்றோம் ஆண்டவரே, வி ஆர் த டாப், ஜபித்தோம், வி ஆர் த டாப், உபவாசித்தோம், வி ஆர் த டாப். கனி கொடுக்கவில்லை ஆனால் ஒரு நாளில் என்ன ஆண்டவர் என்னையும் பார்த்து, நிறைய இருக்கு ஆனா கனி இல்லையம்மா. துரோகிகளுக்கு நீ நன்மை செய்யலையே மகனே, நன்றி கெட்டவனுக்கு நீ உதவி செய்யவில்லையே மகனே, உலகத்தார் செய்வது போலே வாழ்ந்து விட்டாயே மகனே, எனக்கென்று நீ கனி கொடுக்கவில்லையே. ஒரு நாளில் நீங்க சொல்லுவீங்க, இனி ஒரு காலம் ஒருத்தனும் உன்னிடத்துல கனி புசிக்க மாட்டான்னு சொல்லுவீங்க, அன்று நான் வேரோடு பட்டு போவேன், அதற்கு பின்பு என்னிடத்துல நம்பிக்கையே கிடையாது ஆண்டவரே. இது கிருபையின் காலம், நாங்கள் இதிலே நிலைத்திருந்து கனி கொடுத்து பிழைக்க பலன் தார். இந்த சத்தியத்தோடு நாங்கள் உங்க பந்தியில் சேரப்போறோம் ஆண்டவர், எங்களோட தொடர்ந்து பேசுங்க. ஏசு ரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.